எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே மறுபடியும் ஆக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதிக்கும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலையிலையும் மாலையிலையும் நாங்களும் ஆராதிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்கள் காலையிலையும் மாலையிலையும் பலி செலுத்தி ஆராதனை செய்த பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்தீர். ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு மழையை தந்து அவருடைய விளைச்சல்களை நீர் ஆசீர்வதித்தீர். அவருடைய ஆடு மாடுகளை நீர் ஆசீர்வதித்தீர். அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள். அதே போல் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாங்களும் ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் அதில் பிரியப்படுகிறீர். துதியின் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே உம்மை பாடி துதிக்கும் பொழுது நீர் அதை விரும்புகிறீர். நீர் எல்லா சோத்திரத்துக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். அந்த தேவதூதர்கள் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்திலே ஆராதனை செய்யும் பொழுது இந்த பூலோகத்திலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு அவ்விதமான வாஞ்சியை நீர் அதிகமாக தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு எவ்விதமான வாஞ்சியை கொடுத்தீரோ அதே வாஞ்சியை எங்களுக்கு நீ தருவீராக. உம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றுவீராக. எங்களுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து நாங்கள் விடுதலையோடு உமை ஆராதிக்க உமை பாடத்தக்கதாக உதவி செய்யும். காலதாமதமாய் வருகிற உம்முடைய பிள்ளைகளை சீக்கிரமாக நீர் கூட்டி சேர்ப்பீராக. வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீர் இன்றைக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். வானம் பூமியில் அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை அழிந்து போகாது. அதன் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டபடியே எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பிடித்து கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறீர். முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்ட பிரகாரமாக பேசுவீராக. எங்களுடைய இதயத்தில் பேசுவீராக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே கேட்கத்தக்கதாக உதவி செய்யும். வந்ததை பார்க்கலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, நல்லவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபத்தாரும் உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை, உம்முடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மறுரூபப்படுத்தும் வல்லமை எங்களை ஆண்டவரே மறுபடியும் ஜெனிப்பிக்கட்டும். எங்களை ஆண்டவரே நீர் தாமே மறுரூபப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யாத்ராமம் 4:10. யாத்ராமம் 4:10.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா?
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? Who hath made man's mouth, or who maketh the dumb, deaf and seeing, or the blind? Have not I the Lord? என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், மோசையோடு சொல்லுகிறார். மோசே சொல்கிற அவன் பதில் அவனுக்கு பதில் அளிக்கிறார். நான் தானே எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படி சொல்கிறார். அதாவது ஐ ஆம் த காட் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்கிறார். காட் இஸ் ரிவீலிங் டு மோசஸ் ஆஸ் அ கிரியேட்டர். கத்தர் மோசைக்கு தான் சிருஷ்டி கத்தர் என்பதை காண்பிக்கிறார். ஐ ஆம் அ காட் ஆஃப் கிரியேஷன், எல்லாத்தையும் உண்டாக்கினவர் நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம பிலீவ் பண்ணுறோம், காட் இஸ் அ கிரியேட்டர், ஒன்லி கிரியேட்டர், சாட்டன் கேனாட் கிரியேட். கத்தர் மாத்திரம்தான் சிருஷ்டிக்க முடியும். மனுஷன் ஒன்றை ஒன்றை மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை உண்டாக்குவான். ஆனால் சிருஷ்டி கத்தர் வந்து கத்தர் ஒருத்தர் தான். நான் பார்க்குற இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அதில் உண்டான எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும், ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார், எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறார். ட்ரீஸ்ன்னு பார்த்தா அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. செடின்னு பார்த்தா அதில் பல விதத்தில் இருக்குது. பூக்களை பார்த்தா அதில் பல விதமான பூக்கள் இருக்கிறது. இப்படி வந்து தௌசண்ட் தௌசண்ட் வெரைட்டிஸாக உண்டாக்கியிருக்கிறார். இது மனுஷனால் உண்டாக்க முடியுமா? மனுஷனால் இது உண்டு பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் அந்த சிருஷ்டிகள் எல்லாமே சிருஷ்டிகர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடனாயிருக்கிறான். அதனால் அருமையில நம்ம வந்து கர்த்தர் இருக்கிறாருங்கிற என் நாலு பக்கத்தில் சுற்றி பார்க்கும் பொழுது, கீழே மேலே நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பு தான். அவர் சிருஷ்டிகர்த்தர், காட் ஆஃப் கிரியேஷன், மோசேக்கு அவிதமாக ரிவீல் பண்ணுகிறார். God of miracles, இதோ அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமீன். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை என்பதை ஆண்டவர் வந்து மோசேக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நல்லா கொடுக்க போகிற செய்தி என்னவென்றால், God is commissioning Moses. அந்த கமிஷனுங்க வார்த்தைக்கு தமிழில் சரியான வார்த்தை அர்த்தம் கிடைக்கல. கர்த்தர் மோசேக்கு ஆணையிடுதல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காரியத்தில் இங்கிலீஷில் நமக்கு தெரியும், ஆனால் தமிழில் நமக்கு தெரியாது. கேட்ஸுன்னு எல்லாரும் சொல்லுவோம், யாரும் அதை புறவாசல்னு சொல்ல மாட்டாங்க. தமிழில் புறவாசல், அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம எல்லோரும் இங்கிலீஷ் வேர்டு தான் நிறையா யூஸ் பண்ணுறோம். நிறைய வார்த்தைக்கு தமிழில் சரியான விளக்கம் இல்லை. அதனால் கமிஷனிங் அதெல்லாம் அது ஆணையிடுதல் அப்படின்னு நம்ம தமிழில் பார்க்கும். அந்த வார்த்தை வந்து பேச்சு பழக்கத்தில் இல்லை. God is commissioning Moses, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு. கர்த்தர் மோசேக்கு ஆணையிடுதல், ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தல், ஊழியத்தினுடைய பொறுப்பை கொடுப்பது என்பதை நம்ம அதை அறிஞ்சு கொள்ளலாம். அதனால் God is commissioning Moses அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவன் வந்து சாக்கு போக்கு சொல்லுகிறான். அது அவன் சொல்கிற சாக்கு போக்கு உண்மைதான், இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதை விரும்பலை. அவன் அப்படி சாக்கு போக்கு சொல்கிறத விரும்பலை. அவன் தன் சரீரத்தில் இருக்கிற டிஃபெக்டை பார்க்கிறான், குறைபாடை பார்க்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னு பார்க்கல. அவனோடு பேசுகிற கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்று பார்க்காம தன்னுடைய சரீரத்தில் இருக்க குறைய சொல்லுகிறான். அதனால் அவன் என்ன சொல்லுகிறான், மோசஸ் செட் அன் டு த லார்ட், ஓ மை லார்ட், ஐ ஆம் நாட் எலகண்ட். நான் வந்து தாராளமாக பேச முடியாது, சரளமாக பேச முடியாது. I am not elegant, neither herefore nor since thou hast spoken unto servant, but I am slow of speech. நான் திக்கு வாயுடையவன், slow of speech, நான் வேகமாக பேச முடியாது. And of a slow tongue, எனக்கு திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அதனால் நான் எலகண்ட்டாக நம்ம வந்து தாராளமாக ஈஸியாக என்னால் பேச முடியாது, கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் மந்த நாவு உடையவனாக இருக்கிறேன். அதனால் நான் வந்து ஊழியத்துக்கு வரல அப்படிங்கன்னு சொல்கிறேன். ஐ எம் நாட் எலகண்ட், ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் தான் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் அவனை உண்டாக்கியிருக்கிறார். அவர் உண்டாக்கும் பொழுதே அவன் திக்கு நாவும் மந்தனாவும் திக்கு வாயனுமாய் இருக்கிறான். கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் திக்கும். அது ஆண்டவருக்கு தெரியாதா? இவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் வந்து ஐ ஆம் நாட் எலகண்ட், நான் வந்து சரளமாக பேச முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இதோ ஆண்டவர் ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு. நமக்கு அப்படி தெரியும், ஆண்டவர் அவனை திக்குனாவா உண்டாக்குனது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி. யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். அதனால் என்னுடைய சரீரத்தை வந்து அவ்விதமான ஒரு டிஃபெக்ட் இருக்கிறது. நீர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறது ஒரு மிஸ்டேக்காக தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். நான் நல்ல மாதிரி பேச முடியாது என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான். God is commissioning Moses. Moses is looking at God. அவன் தேவனை பார்க்கிறான். அவர் வந்து அவனை அழைக்கிறார். அதனால் நான் வந்து ஐ ஆம் நாட் எலகண்ட், நான் வந்து சரியாக பேச முடியாது. God doesn't make a mistake. Amen. தேவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? God doesn't make mistake. கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து ஊழியம் செய்வதற்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஐ ஆம் நாட் குவாலிஃபைடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து குவாலிஃபைடு தான். நீ அப்படி உன்னுடைய தவற உன்னுடைய குறைபாடை நீ அறிக்கை செய்வது, நீ உன்னை தாழ்த்துவது, அது என்னென்னா யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. அதுதான் நீ குவாலிஃபைடு என்பது காமிக்குது. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது உடனே நான் வாரண்ட்டு போகக்கூடாது. ஆண்டவரே நான் ஊழியம் செய்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து அவங்க வேலையும் பார்த்துக்கிடுவாங்க, நாலு புஸ்தத்தை தமிழில் படிச்சிருப்பாங்க, உடனே அவங்க பாஸ்டர் ஆகிடுவாங்க. ஆண்டவர் வந்து அழைச்சாரோ அழைக்கலையோ இவங்க வந்து உடனே ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. அந்த சான்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அந்த சபையிலேருந்து நாலு பேரை சேர்த்துக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் சரியான ஊழியத்தின் அழைப்பான்னு பாருங்க. ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது உன்னை நீ இவ்வளோ நாள் மீன் பிடிச்சா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் சொல்லும் பொழுது உடனே அவன் நான் வந்துடுதேன் ஊழியம் செய்ய வந்துடுதேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே நான் வந்து ஊழியத்துக்கு லாய்க் இல்லை, நீ வேற யாராவது அனுப்பு அப்படின்னு மோசே சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லை, என்னை விட்டு நீ போயிடும், என்னை அதுக்கெல்லாம் கூப்பிடாதேன்னு சொல்கிறான். இதுதான் உண்மையான குவாலிஃபிகேஷனே அதுதான். அதனால் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அவன் தன்னுடைய நிலைமையை யோசித்து பார்க்கணும். நமக்கு என்ன படிப்பு இருக்குது, நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தீர்க்கதரிசி செய்தி ஈஸியான செய்தி கிடையாது, அது 1120 செய்தியும் படிக்கணும். பைபிளை நல்லா படிக்கணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் வேணும். ஜெபம் வார்த்தை அவங்க வாழ்க்கையில் வேணும். அவங்க இஷ்டம் போல பாஸ்டர் ஆகிட முடியாது. அதனால் பாஸ்டருங்க பொசிஷனை வந்து அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக நினைக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் ஊழியத்துக்கு வருவதை ரொம்ப ஈஸியாக நினைக்கிறாங்க. சென்னையில் அப்படியே அப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் என்றால் அப்படி சொல்லலை. ஆண்டவரே நீர் வந்து மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் ஊழியத்துக்கு நான் தகுதி கிடையாது, ஐ ஆம் நாட் எலகண்ட், நான் வந்து நல்ல மாதிரி பேச முடியாது, திக்கு நான் திக்கு வாயும் மந்த நாவும் உடையவன் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் உனக்கு குவாலிஃபிகேஷன். நீ அப்படி உன்னை தாழ்த்துவது உன் நிலைமையை உணருவது அதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறார். எல்லாம் புதுசு புதுசாக பாஸ்டர்லாம் எழும்புகிறாங்க, நானும் அவங்க மெசேஜை கேட்குறேன், அவங்க பிஹேவியரை பார்க்கும் பொழுது அது நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை ஏற்படுத்தலை. அதனால் பாருங்கள், இவங்களாம் ஆண்டவர் அழைக்காமலே வர்றாங்க. இங்கே வந்து கர்த்தர் மோசே அழைக்கிறார். God is commissioning Moses. அவனுக்கு ஆண்டவரே அழைப்பு கொடுக்கிறார். மனுஷங்களால் அவன் தெரிந்து கொள்ளப்படலை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். தாயின் கற்பத்திலே உருவாருக்கு முன்னதாக ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். எரேமியாவை தீர்க்கதரிசியாக தாயின் கற்பத்திலே உருவாருக்கு முன்னாக தெரிந்து கொண்டார். பவுல் என்ன சொல்றார், என் தாயின் கற்பத்திலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்படிதான் ஒரு அழைப்பு இருக்கணும், அதான் ஊழியம். எல்லாம் ஒருத்தர் சர்ச்சை அரைஞ்சோடனே நாலு பேர் அங்கே போகிறாங்க. உடனே ஆண்டவர் என்னை அழைச்சார்னு நினைக்கிறாங்க. யார் ஆரம்பித்தாலும் நாலு பேர் வருவாங்க. நம்ம சர்ச்சில் கூட யார் ஆரம்பித்தேன்னா நாலு பேர் வரதான் செய்வாங்க. ஆனால் அந்த ஆத்துமாக்களை வழி நடத்துக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருக்கா, காலிங் இருக்கா, அனைத்திங் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே மோசஸ் ஆண்டவர் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு நான் தெரிந்து கொண்டார், தாயின் கற்பத்திலே உருவாக்கும் நான் தெரிந்து கொண்டார், அவனுக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. இப்பொழுது அக்னி சம்பத்தண்டையில் வந்திருக்கிறான், பேனிங் புஷ் பக்கத்தில் வந்திருக்கிறான். கத்தர் அவனோடு கூட அந்த அக்னி சம்பத்திலேருந்து பேசுகிறார். பேசும் பொழுது அவன் வந்து சாக்கு போக்கு சொல்லுகிறான், ஐ ஆம் நாட் எலகன்ட் என்று சொல்லுகிறான். மோசஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான். ஐ வாஸ் நாட் எலகன்ட், அவன் சொல்கிற காரியம் அதுதான். ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆமென். அவனுக்கு அது ப்ராப்ளமாக தெரியுது, ஆனால் ஆண்டவருக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. தேர் இஸ் நாட் காட்ஸ் ப்ராப்ளம். அதனால் உன்னுடைய வீக்னஸை நீ பார்க்காத, ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் வீக்னஸ். உன்னுடைய வீக்னஸை பார்க்கறத நீ விட்டுரு. நீ வந்து என்ன பார், உன்னை அழைக்கிற பேர் யாருன்னு பார், உனக்கு அழைப்பு கொடுக்குற பேர் யார் என்று பார். நான் யார், நான் எந்த கிரியேச்சர். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லுகிறார், 11 வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா?
இதோ வாயை உண்டாக்கினது யார், நான் தான் உருவாக்கினேன். குருடனையும் சப்பாணியும் அந்த ஊமையனையும் செவிடனையும் காண்கிறவனையும் குடராயிருக்கிற எல்லா எல்லாத்தையும் யார் உண்டாக்குனா, நான் தான் உண்டாக்கினேன். அதனால் நம்ம அதை குறை சொன்னோன்னா நம்ம சிருஷ்டிகரை குறை சொன்ன மாதிரி அர்த்தம். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. அதனால் அவங்கள அதை அவங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நம்ம குறை சொன்ன மாதிரி அர்த்தம். அதனால் நீ வந்து உண்டாக்கின என்ன பார். நம்ம ஒருத்தர் அவங்க அவங்களுடைய சரீரத்தில் டிஃபெக்ட் இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி அவனை உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் நம்ம எதுவும் அற்பமாக நினைக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆண்டவரை அவமதித்த மாதிரி அர்த்தம். ஏன்னா அவர் தான் அப்படி இருக்கணும்னு உண்டாக்கியிருக்கிறார். நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், அல்லது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அது ஆண்டவருக்கு விரோதமான பாவமாக இருக்கும். இல்லை, ஹூ கிரியேட்டட் யூ, உன்னை உண்டாக்கினது யார். அதனால் நீ வந்து இந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறாய். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நான் திக்கு வாயை உடையவன் என்று நீ அதை வச்சு எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம், தப்பிச்சிடலான்னு நீ பார்க்குற. ஆனால் நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன். நான் அல்லவா சிருஷ்டிகர்த்தர், நான் அல்லவா உன்னை அழைக்கிறேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God is revealing to Moses as a creator. அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தர் என்பதை அவன் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஐ ஆம் த காட் ஆஃப் கிரியேஷன், உன்னை உண்டாக்கினது நான் தான். உலகத்திலேக்கு எல்லாத்தையும் உண்டாக்கினது நான் தான். பின்பு என்ன செய்ய இருந்தாலும் அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார், ஐ ஆம் ஏ காட் ஆஃப் மெரக்கிள் என்று வெளிப்படுத்துகிறார். ஐ ஆம் நாட் ஒன்லி அ காட் ஆஃப் கிரியேஷன், நான் சிருஷ்டிகர் மாத்திரம் அல்ல, ஐ ஆம் ஆல்சோ எ காட் ஆஃப் மெரக்கிள். ஆமேன். அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறேன். ஆமேன். அதனால் நம்ம காடை ரெண்டு விதத்தில் பிலீவ் பண்ணும். அவர் நம்மை சிஷித்தார், நம்மளை சிஷித்தது அவர் தான், உங்களையும் என்னையும் உண்டாக்கினது அவர் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அந்த ரெவலேஷன் வேணும். ரெண்டாவது, நமக்கு டிஃபெக்ட் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு அற்புதம் செய்ய முடியாட்டாலும், இதோ நமக்கு பிறக்கிற குழந்தைகள் அல்லது பேர பிள்ளைகள்கிட்ட ஏதோ இன்னும் டிஃபெக்ட் இருக்கும் என்றால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஹி இஸ் அ காட் ஆஃப் மிரக்கிள், அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சிஷ்டிகர்த்தர் மட்டுமல்ல, அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை அவங்களுக்கு அந்த சரீரம் வந்து சரியாக வரல, அந்த டிஃபெக்ட் சரி பண்ண முடியலை, அல்லது டாக்டரால் கூட சரி பண்ண முடியலைன்னா, நீங்கள் வார்த்தையில் இருந்தால் அது நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் பல்லவராஜ்யம் வரும் பொழுது அங்கே எந்த விதமான டிஃபெக்டும் இருக்காது. ஆமீன். இதனால் சிலர் வந்து சோர்ந்து போகலாம், அவங்களுக்கு டிஃபெக்ட் இருந்தால் அல்லது அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது சரீரத்தில் குறைபாடு இருந்தால் சோர்ந்து போகக்கூடாது. உலக வாழ்க்கை டெம்பரரியான வாழ்க்கை, ஆனால் நமக்கு எட்டர்னல் லைஃப் இருக்குது, நித்திய காலமாக வாழப்போகிறோம். இது டெம்பரரியான வாழ்க்கை தான். இதில் இருக்கிற எல்லா குறைபாடுகளும் அங்கே வந்து சரியாயிடும். ஆமென். அங்கே யாருக்கும் எந்த விதமான சின்ன மிஸ்டேக், கடுகளவு மிஸ்டேக் இருக்காது, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதெல்லாம் அந்த விசுவாசம் வேணும். அதனால் யாரும் சோர்ந்து போகக்கூடாது, கத்தரை விட்டு விலகக்கூடாது. அப்படி விலகுனா என்ன ஆகும், இன்னும் நிலைமை மோசமாக தான் ஆகும். இதுதான் சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு வரும் பொழுது கத்தர் எல்லாத்தையும் ஒரு நாளில் சரியாக்குவார். ஆமீன். நம்மளுடைய சரீரத்தில் ஒருவேளை வேதனை இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய சரீரத்தில் பல விதமான பலவீனங்கள் இருக்கலாம். அது மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை நேசிப்போம் என்றால், அவரை தேடுவோம் என்றால், நம்ம என்ன செய்வோம் என்றால், அங்கே பரலோகத்தில் போகும் பொழுது அதுக்கு பலன் உண்டு. அங்கே எல்லாமே ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுவார். ஆமீன். நான் அநேக நேரத்தில் ரொம்ப ஏஜ் ஆகிட்டுன்னு நினைப்பேன். இப்போ தான் எனக்கு அதிக ஊழியம் இருக்குது, இப்போ தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்முடைய பலவீனங்களையோ நம்முடைய சரீரத்தையோ பார்க்காதபடி ஆண்டவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் சென்று தருவார், அவர் வந்து பலப்படுத்துவார். அதனால் நம்முடைய டிஃபெக்டை பார்க்காதபடி நம்மை உண்டாக்கின கத்தரை பார்க்க வேண்டும். அவர் சென்று தர முடியும். அவருக்கு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் தெரியும், நம்முடைய சரீரத்தினுடைய நிலைமைகள் அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம ஹீலிங்க்காக ஜெபிக்கணும், நம்ம பலத்துக்காக ஜெபிக்கணும். அவர் நமக்கு பலத்தை தர முடியும். என்னென்றால் ஹீ இஸ் அ காட் ஆஃப் மிரக்கிள். ஆமீன். இந்த ரெண்டு காரியத்தை தான் அவனை ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஐ அம் த கிரியேச்சர், ஐ அம் த மிரக்கிள் ஒர்க்கிங் காட் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் தான் நமக்கு அவசியம். விசேஷமாக பாஸ்டர்களுக்கு அது அவசியம். ஆண்டவர் சிஷ்யகத்தராக இருக்கிறார், அவர் மிரக்கிள் ஒர்க்கிங் காடாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வழியை திறக்க முடியும், ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கணும். அதனால் பெந்தகோச பாஸ்டர்களை பார்த்தா அவங்க மனைவி ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வரவங்கெல்லாம் ஜுவல்ஸ் போடுவாங்க. பாதி பேருக்கு மேலே ஜுவல்ஸ் போடுவாங்க. ஏஜ் சர்ச்சில் அந்த சீப் பாஸ்டர் இருக்கிறார், அவர் நம்ம சபையில் வந்து ரெண்டு நாள் அவரும் ஒரு ஒய்ஃபும் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னதான் ஒரு பழைய ஸ்கூட்டரில் வந்தார். இன்றைக்கி ரொம்ப இன்டர்நேஷ்னலாக பெரிய போதகர். எங்கள் வீடு கூரை வீடு, அங்கே தான் வந்து அவங்க அங்கே வந்து போஜனம் பண்ணாங்க. அவங்கள நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணோம். ஆனால் என்னென்னா அவர் வந்து போடாட்டாலும் அவங்க ஜனங்கள் ஏஜி சர்ச்சில் எல்லோரும் முக்கால்வாசி பேர் நினைச்சா போடுவாங்க. ஏன்னா அப்படி நம்ம என்ன போதிக்கணும், என்ன கடைப்பிடிக்கணுமோ அதை அதான் சர்ச்சுக்கு போதிக்கணும். அவருக்கு அந்த தைரியம் இல்லை. அவர் ஜுவல்ஸ் அவருடைய மனைவி போடலன்னா எல்லோரும் தான் போடக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆட்கள் வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏஜி சர்ச்சில் அவிதமாக செய்கிறாங்க. ஏஜ் சர்ச்சில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம், லேடிஸ் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம். அதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஆக்சுவலாக கடைப்பிடிக்க மாட்டாங்க. இதுதான் என்ன சென்றால் அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவர் ஆத்துமாக்களை தருவார். அது கொஞ்சம் பேர் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம சத்தியத்தை கரெக்டாக போதிக்கணும் அப்படிங்க அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்லை. அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஃபெய்த்து கிடையாது, நிறைய ஊழியக்காரனுக்கு ஃபெய்த்து கிடையாது. அதனால் ஜனங்களை இஷ்டமாக அவங்க வளர்ப்பாங்க, சபையை வந்து இஷ்டமாக நடத்துவாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம எதை கடைப்பிடிக்கிறோமோ அதை போதிக்கிறோம். காட் ஆஃப் மிரக்கிள், ஆண்டவர் மிரக்கிள் செய்வார். ஒரு ஆத்மா போனால் இன்னொரு ஆத்மா தருவார். அந்த ஃபெய்த்து வந்து அந்த பாஸ்டர்களுக்கு கிடையாது. பெரிய பாஸ்டராக இருப்பாங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபெய்த்து கிடையாது. ஒரு ஆத்மா போனால் இன்னொரு ஆத்மா வரும். அதே இடத்துக்கு இன்னொரு ஆத்மா வரும்னு விசுவாசம் இல்லாமல் ஒருத்தர் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வழியை ஆண்டவர் அடைச்சா இன்னொரு வழியை திறப்பார் அப்படிங்கிற ஃபெய்த்து அவங்களுக்கு கிடையாது. அதனால் மனுஷங்களை பிரியப்படுத்துவாங்க, மனுஷங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள வேல்யூ பண்ணணும். ஆனால் வந்து அவங்கள பிரியப்படுத்தக்கூடாது, முகஸ்துதி செய்யக்கூடாது. ஐ எம் நாட் ஓன்லி எ காட் ஆஃப் கிரியேஷன் பட் ஐ எம் ஆல்சோ எ காட் ஆஃப் மிரக்கிள் என்று ஆண்டவர் வந்து மோசேக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால் நீ ஊழியத்துக்கு வரணும்னா நீ அது இப்படி நீ விசுவாசிக்கணும், அப்போ தான் நீ ஊழியத்தை கரெக்டாக செய்ய முடியும். அந்த விசுவாசம் இல்லாட்டா நீ பேசாமல் விசுவாசி ஆயிரு, ஊழியத்துக்கு வராத. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்.
ஆதலால் நீ போ, உனக்கு திக்கு வாயு மந்த நாகு இருக்கு, நான் வாக்கில வல்லவன் கிடையாது அப்படின்னு நீ சொல்றியா, ஆனா நீ போ, நான் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், நீ அதோடு போ. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்ற. Therefore, go, and I will be with your mouth, and teach thee what thou shalt say. நான் உன் வாயோடு இருப்பேன், நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். அதனால் அது என்ன அர்த்தம் என்றால், நீ உன்னுடைய வீக்னஸோடு போ. Just go with that weakness. நீ வாக்கு வல்லவன் இல்லை, நீ அதோடு நீ போ. Just go with the weakness. ஏனென்றால் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். சாத்தான் வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண சொல்லுவான். அண்டர் எஸ்டிமேட் நான் குறைச்சி மதிப்பிடுவது. உன்னை வந்து நீ வாக்கு வல்லவன் கிடையாது, திக்கு நாவுடையவனாக இருக்கிற. அதனால் சாத்தான் என்ன செய்வான் என்றால், உன்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான், உன்னை குறைத்து மதிப்பீட செய்வான். ஆனால் நான் வந்து உன்னை வந்து மேஜர் ப்ராப்பர்ட்டாக அழைச்சிருக்கிறேன். ஆமீன். சாத்தான் எப்பொழுதுமே வந்து நம்மளை குறைச்சி மதிப்பிடுவான். பொதுவாகவே நீங்கள் உங்களை எல்லாருக்குமே உலகத்தில் நடக்கிற காரியம், நமக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், மற்றவங்க அதை வந்து ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க, நம்மளை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. பிற ஆண்டவர் என்ன செய்வார், அவங்கள விட நம்மளை டாப்பில் கொண்டு போவார். அப்போ சீப்பாக நினைச்சவங்க வெக்கப்படுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால் நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது எங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது. நான் எப்படி ஊழியம் செய்வேன் நம்பிக்கை கிடையாது. அநேகருக்கு நம்பிக்கை கிடையாது, இவன் எப்படி ஊழியம் செய்வான், இவன் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியை செய்வான், நம்பிக்கை இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வெக்கப்படும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் பாருங்கள், சாத்தான் எப்பொழுதுமே உங்களை குறைச்சி மதிப்பிடுவான், ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை அதிக மதிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இல்லை, கர்த்தர் என்ஜா மோசஸ் வந்து ஒரு மேஜர் ப்ராப்பர்ட்டு. மோசையை போல் ஒருத்தனை எழும்பியிருக்க முடியாது. அவனை ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு, ஆனால் இவன் தன்னை குறைச்சி மதிப்பிடுகிறான். சாத்தான் விதமாகத்தான் செய்ய நம்மளை செய்ய பண்ணுவான். ஆனால் கர்த்தருடைய மனசில் என்ன இருக்குது, மோசஸ் வந்து கிரேட் ப்ராஃபிட்டு, அவனுக்குள்ள ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார், அவனுக்குள்ள ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அது அவனுக்குள்ள மறைஞ்சி இருக்கிறது, அது பொட்டன்ஷியலாக அவனுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் அது ரிவீலிங் ஆகலை. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும் பொழுது மோசஸ் வந்து கிரேட் ப்ராஃபிட்டுன்னு நினைச்சாங்க. நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதாவது சாத்தான் எப்பொழுதுமே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைப்பான். த டெவில் சீஸ் யுவர் வீக்னஸ். பிசாசு உங்களுடைய பலவீனத்தை பார்க்கிறான். ஹீ வில் அண்டர் எஸ்டிமேட் யூ. இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார், 40 நாள் உபாசம் இருந்த பிறகு அந்த வீக்னஸை பயன்படுத்துகிறோம். அவர் பசியாக இருக்கிறார், இப்போ ரொம்ப பசியாக இருக்கனால ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பார். இந்த வீக்னஸை பயன்படுத்தி அவன் ஆண்டவரை வந்து சோதிக்கிறான். நீர் வந்து பசியாக இருக்கிறீர், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படியாக செய்து சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த வீக்னஸை பயன்படுத்தி வர்றான், அவரோட பசி இருக்குது. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து நினைச்சது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு அந்த ஆன்சர் கொடுக்கும் பொழுது நடுங்கி போனான். அவரை சாதாரண மனுஷனாக நினைக்கிறான். அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், மேக் திஸ் ஸ்டோன் பிரெட். இந்த ஸ்டோனை வந்து பிரெட்டாக மாற்றும்னு சொல்லும் பொழுது அவரை ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பசி எடுத்தால் அவன் எது வேணால் செய்வான். அதே மாதிரி நினைக்கும் பொழுது அவர்கிட்ட பவர் எப்படி இருக்குனா 1000 வோல்ட் கரண்ட் இருக்கு. ஷாக் அடிச்சு போனோம். மோசை மாதிரி கிடையாது, தாவீது மாதிரி கிடையாது, இவர் காட். ஹல்லேலூயா. அதனால் பென்காம் என்ன சொல்லுகிறார், 1000 வோல்ட் கரண்ட் வந்தால் எப்படி ஷாக் அடிக்குமோ அதே மாதிரி அவன் நடுங்கி போனான். மற்றவங்களை போல் அன்றைக்கி அவர் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணான். இதே போல் தான் சாத்தான் மற்றவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. நம்ம யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. அவங்க ஆண்டவரை நேசித்தா நம்ம வேலை பண்ணணும். Look at the man on the inside. உள்ள இருக்க மனுஷனை பார்க்கணும். என்னைய பார்க்க கூடாது, எனக்குள்ள இருக்க ஆண்டவரை பார்க்கணும். எனக்குள்ள ஆண்டவர் என்ன கிஃப்ட் பிளேஸ் பண்ணியிருக்காரு நீ பார்க்கணும். அதை தான் வந்து ஆண்டவர் பார்க்கிறார். அவனுக்குள்ள என்ன பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அவனும் ஒரு ப்ராப்பர்ட்டாக அழைச்சிருக்கிறார், அவனை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்விதமான ஒரு கமிஷன் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் அவனை அப்படி தான் பார்க்குறாரே ஒழிய அவனுடைய வீக்னஸை பார்க்கலை. சாத்தான் தான் வீக்னஸை பார்ப்பான். அப்படி நீங்கள் யாராவது வீக்னஸை பார்த்து அற்பமாக நினச்சிங்களா, உங்களுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசேஷித்த கிஃப்டை பார்க்கணும். இதோ ஆண்டவர் வந்து சிஷிகத்தராக இருக்கிறார், அவர் அப்படி தான் அவனை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மோசஸ் ஆண்டவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அவருக்கு தெரியும், அவன் மந்த நாவு உடையவன் என்று தெரியும். ஆனால் நான் வந்து உன்னை நீ அந்த வீக்னஸோடு போ, நான் வந்து சிஷிகத்தர், நான் வந்து மிரக்கிள் ஒர்க்கிங் காட், நீ போ என்று ஆண்டவர் அவனை வந்து அபிதமாய் சொல்லுகிறார். உன்னுடைய வாயோடு நான் இருப்பேன். Because the mouth of Moses had become the mouth of God. உன்னுடைய வாயை வந்து தேவனுடைய வாயாக மாற்றுவேன். நீ சொல்ற வார்த்தைகள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதில் வல்லமை இருக்கிறது, அதில் அனாய்ச்சிங் இருக்கிறது, அப்படி நான் மாற்றுவேன். அதனால உன் வாயோடு இருப்பேன், நீ அதை இந்த வீக்னஸை பற்றி நினைக்கவே செய்யாண்டாம் என்று அங்கே சொல்லுகிறார். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால் யூ டோன்ட் ஹாவ் எ சாய்ஸ், உனக்கு சாய்ஸ் கிடையாது. உன்னையே நான் வந்து அழைச்சிருக்கிறேன், தப்பிக்க முடியாது. நீ நிச்சயமாக ஊழியத்துக்கு வரதான் செய்யணும். நான் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறேன் அதெல்லாம் கிடையாது. நீ ஃபுல் டைம் பாஸராக தான் வேணும். நான் ஊழியத்துக்கு வரக்குன்னா பல இதாக யோசித்தேன். ஆனால் தேவனுடைய தீர்மானம் வந்து நான் ஃபுல் டைம் பாஸ்டராக இருக்கணுங்கிறது தான். 22 வயசுலேருந்து ஃபுல் டைம் பாஸ்டராக இருக்கிறேன். அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இவங்க வந்த வளர்ப்பு எப்படி, இவங்க வந்தது எப்படின்னு பார்க்குறேன். ஒருத்தர் எப்படி வந்தாங்கன்னு பார்க்குறேன். ஊழியத்துக்கு எப்படி வந்தாங்க, ஆண்டவர் அவனுக்கு கமிஷன் கொடுத்தாரா, மோசேயை போல் அழைச்சாரா? அதனால் பாருங்கள், அவனுக்கு அந்த ரெவலேஷன் ஆண்டவர் கொடுக்குறார். அந்த ரெவலேஷன் அவனுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறது. உனக்கு கொடுத்த ரெவலேஷன் உனக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் அவனை அப்பிதமாக உண்டாக்கியிருக்கிறார். ஆமீன். அதே போல் சிலர் ஷார்ட்டாக இருப்பாங்க, சிலர் டாலாக இருப்பாங்க. மிஷின் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் ஒன்று போல் தான் உண்டாக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது அபிதமாக அது மேனுஃபேக்சர் பண்ணும். ஆனால் ஆண்டவர் வந்து சிஷிகத்தர், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் நடையும் ஒன்று போல் இருக்கா? ஒருத்தர் நடந்து வர சொல்லையே அவங்க முகத்தை பார்க்காமலே அவங்க கால் நடையை பார்த்து யாருன்னு சொல்லிடலாம். நாம் வந்து செல்ஃபோனில் பேசும்பொழுது அவங்க முகத்தை பார்க்கலை, அந்த சத்தத்தை வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், இவங்க தான் பேசுகிறாங்க. அதனால் எல்லாருடைய குரலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, என்னுடைய பிரசங்கத்துடைய ஸ்டைல் வேறு மாதிரி. ஸ்டைல்னால் நானாக உருவாக்கலை, ஆண்டவராக அப்படி வச்சுருக்கிறார். அது எங்களுடைய ஃபேமிலி வாய்ஸ். அது என்னுடைய பெற்றோர்கள் அதுக்கு அங்கே இருக்கிற அந்த முன்னோர்களுடைய அந்த வாய்ஸ் வந்து எனக்குள்ளே அது போடப்பட்டிருக்கு. அதனால் என்னுடைய வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பிரசங்கம் நான் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இப்படி ஆண்டவருடைய அது சிருஷ்டிப்பு, அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறது. அதில் சகைக்குள்ளனாக இருக்கிறான் அவனை ஆண்டவர் அப்படி குள்ளனாக உருவாக்கியிருக்கிறார். அதனால் காட்டத்தி மரத்தில் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. இயேசுவை பார்க்கும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறினான். சால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சால் வந்து, சவுல் வந்து எல்லாரை விட உயரமானவன். மற்றவங்களுடைய தோளெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கும், எல்லாருடைய தோளை விட அவன் தோல் உயர்ந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்குது. அவனை டாலாக ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் உண்டாக்கும் பொழுது அது தேவனுடைய சிஷிப்பு. ஒவ்வொருத்தருடைய அதை எல்லாமே அவனுடைய பிஹேவியர் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது தேவனுடைய சிஷிப்பு. இதை மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுனா எல்லாத்தையும் ஒன்று போல தான் செய்யும். இது நம்ம வந்து we are the creation of God. Amen. தேவனால் நம்ம சிஷிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Amen. அதனால் நம்ம என்ன நம்ம டிஃபைட் இருந்தாலும் அல்லது என்ன விதமான குறை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் வந்து மிரக்கிள் ஒர்க்கிங் காட், அவர் நம்மை நடத்துவார் அப்படின்னு விசுவாசிக்கும். சேட்டன் அந்த வீக்னஸை காமிப்பான், அவன் நம்ம அண்டர் வேல்யூ பண்ணுவான், நம்மளை அற்பமாக நினைப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து நம்முடைய ஃபியூச்சர், நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதான் அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். சிலருக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றுமே புரிய தெரியாது, கேட்டால் அப்படியே உளறிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது கேள்வி கேட்டால். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கதே ஆண்டவர் தான். சிலருக்கு குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க, பாஸ்டர் என்ன இதை மனசில் வச்சு பேசுகிறாருங்கிறது. இந்த மெசேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிரேஸ் தரணும், ஆண்டவர் நமக்கு அனாயிண்டிங் தரணும். அது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. ஆண்டவர் நமக்கு என்ன கிருபை தந்தார் அதை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மோசேயை வந்து கமிஷனிங், அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். 64:8-16 கொடுத்த செய்தியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 105 பேராகிராஃப் ப்ரூவிங் ஹிஸ் வேர்டு என்ற செய்தியில் அவர் சொல்லுகிறார், ஒன் டே த பிரசன்ட் ப்ரீ டெஸ்டினேட்டட் சீட் வாஸ் பார்ன். ஒரு நாளிலே முன்குறிக்கப்பட்ட அந்த வித்து பிறந்தது. ஏ சைல்ட் தட் வாஸ் ஏ ப்ராப்பர் சைல்டு, அவன் வந்து ஒரு ப்ராப்பர் சைல்டாக பிறந்திருக்கிறான். த ஹோலி கோஸ் கேம் டவுன், பசுத்த ஆவியானவர் இந்த ஃபார்ம் ஆஃப் பில்லர் ஆஃப் ஃபயர் அண்ட் செட்டில்டு இன் அ புஷ். கத்தர் வந்து பில்லர் ஆஃப் ஃபயராக வந்து அக்னிசமமாய் வந்து அந்த முச்செடியிலே தரிசனமானார். த டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் இஸ் அட் ஹேண்ட், அங்கே விடுதலை கொடுக்க வேண்டிய நேரம் சமீபமாக இருந்தது. முக்கியமானதாக வாசிக்கிறேன், வித் ஸ்டிக் இன் இஸ் ஹேண்ட், ஆண்டவர் அவனுக்கு ஒரு கையில் ஒரு கோலை கொடுத்துருந்தார், அந்த கோலோடு கூட போ. அதனால் ஒரு கழுது கோவேரி கழுதின் மேல் தன் மனைவியை ஏற்றிக்கொண்டு பிள்ளையை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவன் வந்து எகிப்தை நோக்கி போகிறான். எதற்காக? எகிப்தை கைப்பற்றுவதற்காக. எகிப்தில் வந்து 10,000 போர்ச்சியவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பட்டயத்தோடு ஈட்டியோடு இருக்கிறாங்க. இவன் ஒரு கோணலான கோல், ஆடு மேய்ச்சி அந்த கோலை கொண்டுக்கிட்டு அவன் போகிறான். அங்கே நீ எங்கே போகிறா? நான் எகிப்துக்கு போகிறேன். எதுக்காக போகிறா? எகிப்தை கைப்பற்ற போகிறேன். எகிப்து அந்த காலத்தில் பெரிய வல்லரசு. இந்த பவர் ஆஃப் அல்மைட்டி காட், அந்த பார்வோனை காட்டிலும் அங்கே வந்து அவனுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர். அவனை பார்த்தா அது இந்த காட்சி ரொம்ப இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், அது நடக்காத காரியம், இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் வந்து அவனுக்குள் இருக்கிற தேவன், அவனுக்குள்ள என்ன கிஃப்ட் ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அதை மனுஷனால் பார்க்க முடியாது, தேவன் அதை பார்க்கிறார். இதோ அதனால தான் அவன் வந்து தைரியமாக புறப்பட்டு போனான். க்ரூப்டு ஸ்டிக், கோணலான கொம்பை வைத்திருந்தான். ஏ க்ரூப்டு ஸ்டிக் டு பி 10,000 ஸ்பியர்ஸ். இதோ அந்த போர்ச்சர்கள், எகித்தின் போர்ச்சர்கள் வந்து 10,000 பேர் ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கத்தர் அங்கே அதில் இல்லை, கத்தர் அவங்களோடு கூட இல்லை. காட் இஸ் இன் இட். இதோ கத்தர் வந்து மோசையோடு கூட இருக்கிறார். இஸ் வேர்டு இஸ் வேர்டு இஸ் மோசஸ் ஹேட் இஸ் வேர்டு. மோசைக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தது. பாரோ ஹேட் ஸ்பியர்ஸ். இதோ பார்வனுக்கு ஈட்டிகள் இருந்தது, இவனுக்கு வார்த்தை இருந்தது. அவனுக்கு ஒரு கமிஷன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனால் கமிஷன் ஆண்டவரால் அழைக்கப்படாமல் ஒருவரும் ஊழியம் செய்யக்கூடாது, பாஸ்டராக மாறக்கூடாது. அந்த அழைப்புனா உலக தோற்றத்துக்கு முன்னதாக வச்சிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் வச்சிருக்கிறார். அதுக்காக பாஸ்டர் ஆகணும்னு ஜெபிக்க கூடாதுன்னு பென்கா சொல்லுகிறார். அவராக வச்சிருக்கணும், அவராக அதை நியமிச்சிருக்கணும், அப்பந்தான் பாஸ்டர் ஆக முடியும். ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி அவ்விதமாக தான் இருக்கு. ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி ஆண்டவர் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, அது நம்மளாக உற்பத்தி பண்ண முடியாது, நம்மளாக அதை செய்யக்கூடாது. கத்தர் மோசையை வந்து தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். இதோ பார்வோன் இடத்துல ஈட்டிகள் இருந்தது, பட்டயம் இருந்தது, ஆனால் மோசஸ் ஹேட் த வேர்டு, அவன்ட வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு பவர் அதிகம்? வார்த்தைக்கு தான் பவர் அதிகம். அதனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டாலும், நீங்கள் ரொம்ப விசேஷித்த ஆளாக இல்லாட்டாலும், உங்களுக்குள்ள விசேஷித்த டேலண்ட் இல்லாட்டாலும், பென்னா சொல்லுகிறாருஜா உங்கள்கிட்ட வார்த்தை இருக்கிறது, அதுதான் விசேஷமான காரியம். அதனால் எவ்வளோ ஈட்டியை பிடித்தாலும், எவ்வளோ பட்டயங்களை வச்சுருந்தாலும், அவங்க எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும், பார்வன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், மோசேட்ட வார்த்தை இருக்கிறது, அவனை மேற்கொள்ள முடியாது. அதே போல் நீங்கள் உங்கள்கிட்ட வார்த்தை இருக்குது, மனவாட்டிகிட்ட வார்த்தை இருக்கிறது. சீஸ் அன் இன்வின்சிபிள் ஆர்மி, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாக இருக்கிறார். சாத்தான் வில் பி பேரலைஸ்ட் பிஃபோர் யூ, உங்களுக்கு உண்டாக சாத்தான் செயலிழந்து போவான். யூ ஆர் ஓவர் கம்மர், ஐ மீன் யூ ஆர் அன் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடையத்திலிருந்து வந்த சிந்தையாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஜெயம் கொள்ளுதலாக இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஐ மீன் 712 வருஷத்துக்கு முன்னதாகவே யோவான் சானகன் பிறப்பான், மனாந்திரத்திலே கூப்பிட சத்தமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டது. அதே போல் அவன் இருந்தான். அவன் 712 வருஷத்துக்கு பிறகு அது நிறைவேறு. அதெல்லாம் மோசஸ் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் 4 தரமுறையில் எகிப்தை விட்டு நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீங்க, 4 தலைமுறையில் நான் உங்களை வந்து எகிப்தில் விட்டு விடுதலை ஆக்குவேன் சொல்லும் பொழுது, அந்த வசனத்துக்கு உள்ள அந்த வரிகளுக்கு இடையே மோசஸ் அங்கே இருக்கிறான். அதெல்லாம் கத்தர் 400 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார். அந்த 400 வருஷத்துக்கு முன்னதாக நான் வந்து மோசே அழைப்பேன், அவன் வந்து விடுதலை ஆக்குவான்னு அங்கே இருந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தைக்கு உள்ள அது இருக்கிறது. இப்பொழுது அவனுக்கு கமிஷன் கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இதோ அவன் வந்து, நான் வந்து திக்குவாயுடையவனாக இருக்கிறேன், நான் ஐ எம் நாட் எலகன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை வந்து, அதெல்லாம் நீ பார்க்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும், கீப் யுவர் ஒரிஜினலிட்டி. இப்போ என்னுடைய வாய்ஸ் அப்படி இருக்குன்னா நான் அதை வேறு மாதிரி மாற்றக்கூடாது. என்ன வந்து எப்படி உண்டாக்கினாரோ அந்த ஒரிஜினாலிட்டியில் தான் இருக்கணும். மற்றவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணக்கூடாது. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், பேங்கில் பெரிய மேனேஜராக இருந்து ரிட்டையர்டாயிருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறார்னா, தினகரன் மாதிரியே பேசுவார். அவர் எப்படி ஜெபம் பண்ணுவாரோ, அவர் எப்படி ப்ரீச் பண்ணுவாரோ, அதை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுவார். அதை அப்படியே காப்பி அடித்து அதை அப்படி பேசுறது. அதெல்லாம் மற்றவங்களை நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தாரோ, உங்களை எப்படி சிஷித்தாரோ, கீப் யுவர் ஒரிஜினாலிட்டி. இல்லை மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து எல்லா கண்ட் இல்லைன்னு நினைக்காத, நீ உன்னுடைய கீப் யுவர் ஒரிஜினாலிட்டி, நான் உன் கூட இருந்து உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்கிறார். ஆமீன். அதனால் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக நீ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிஷிகத்தர், நான் மிரக்கிள் ஒர்க்கிங் காட். இன்னும் ஒரு பர்பஸோடு கூட நான் அதை வச்சுருக்கிறேன். God created you for a purpose. ஒரு பர்பஸோடு கூட, ஒரு தீர்மானத்தோடு வைத்திருக்கிறேன். அதனால் நீ வந்து எதையுமே மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீ உனக்கு இருக்கும் பலத்தோடு போ. உன்னை நான் எப்படி ஒரிஜினலாக கிரியேட் பண்ணுறனோ நீ அதை மாதிரியே நீ போ. மற்றவங்களை பார்த்து நீ காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இமிட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஒரிஜினல் அங்கே ஐடென்டிட்டி இருக்கட்டும், அந்த ஐடென்டிட்டியோடு நீ போ. God in your making made you a certain way of your purpose. இதோ ஆண்டவர் உன்னை வந்து ஒரு நோக்கத்தோடு அப்படி வைத்திருக்கிற, அதனால் நீ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிற. மோசே என்ன செய்கிறான் என்றால், அதோடு கூட தான் போனான். நீங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய உனக்கு திக்கு வாயாக இருக்குல்ல, நான் வந்து உன்னுடைய அண்ணன், உனக்கோட 3 மூத்தவன் ஆரோன், அவன் வந்து உனக்கு உன்னைய சந்திக்க வருவான், அவன் வந்து உனக்கு வாயாக இருந்து பேசுவான், நீ வந்து அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா எங்கேயாவது ஆரோன் வந்து பேசினான்னு பாருங்க. ஒரு சில இடத்துல பேசியிருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் மோசே தான் பேசுகிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை பார்த்தீங்கன்னா ஆரோனே பேசிக்கிட்டு இருக்கல, எல்லா இடத்துலையும் மோசை தான் பேசுகிறோம். அவன் திக்குவாயே எனக்கு சராஜாக பேச, ஆனால் பேசுகிறதெல்லாம் அவன் தான் பேசுகிறான். ஏன்னா தேவன் அவனோடு கூட இருந்தான், அவனா என் மொழியத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் பேசுகிறதெல்லாம் அவன் தான் பேசுகிறான்னு நீங்கள் வாசிக்க முடியும், அவன் தான் பேசுகிறான். அதனால் நீ அதை பற்றி ஒரி பண்ணாத, நீ இப்போ நான் உங்கூட இருக்கிறேன், நான் உன் வாயோடு கூட இருப்பேன்னு சொன்ன மாதிரி, இதை கர்த்தர் மோசையோடு கூட இருந்தால் நிறைய பேசியிருக்கிறான். 40 வருஷமாக நிறைய பேசியிருக்கிறான். அவனுடைய மந்த நாவு வந்து எந்த விதத்திலும் இடையூறு கொடுக்கவில்லை. அவனுடைய பிறப்பை குறித்து இது அப்போஸ்தலர் நடுவிலே சேவ அங்கே சேவான் ஸ்டீபன் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 7:20 வாசிக்கலாம்.
அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்.
இதோ மோசே பிறந்த பொழுது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து என்று சொல்லப்பட்டது. Moses was born and was exceeding fair. ரொம்ப அழகா இருந்தானாம் மோசே பிறக்கும் பொழுது. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு அந்த குழந்தையை கொண்டு நைல் நதியில் போட விருப்பம் இல்லை. ரொம்ப அழகான குழந்தை, அது மாத்திரமல்ல ப்ராப்பர் சைல்டு, அது அது ஒரு பிரத்யேகமான ஒரு குழந்தை, அதை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால் நைல் நதியில் போடலை. இப்பொழுது 3 மாதத்துக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியலை. விச்சஸ் வந்து கொன்று போடுவாங்க, கழுத்தை நெரிச்சு கொன்று போடுவாங்க. பென்காம் வந்து பெண் போலீஸ் என்று சொல்லுகிறார். சில இடங்களில் விச்சஸ் என்று சொல்லுகிறார், மந்திரக்காரிகள் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த விச்சஸ் வந்து குழந்தை அழுகுறல் கேட்டால் ஆண் பிள்ளைன்னா கொலை பண்ணிடுவாங்க. இதனால் இப்போ அவங்க ஒழிச்சு வைக்க முடியாதபடி அந்த குழந்தையின் லைன் நதியில் விடும் பொழுது கத்தர் அதை டைரக்ட் பண்ணுறார். டைரக்ட் பண்ணி இப்போ ஸ்டீரிங் வீல் இல்லாமலே கார் ஓடும். அதே மாதிரி ஆண்டவர் வந்து அதை டைரக்ட் பண்ணுறார், அந்த குழந்தையை டைரக்ட் பண்ணுறார். இதை பார்வோனுடைய அரண்மனை பக்கமாக டைரக்ட் பண்ணும்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி அவள் குளிக்க வரும்பொழுது அந்த அழுகுரலை கேட்டு அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது. ஆண்டவர் அவளுக்கு ஒரு தாய் உள்ளத்தை கொடுத்தார், அன்பை கொடுத்தார். அவள் வந்து அந்த குழந்தையை தனக்காக வளர்க்க வேண்டும் என்று விரும்பினாள். உடனே மீரியாம் வர்றா, அந்த மீரியாமுக்கு அக்காளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்குறார். அந்த காலத்தில் பால் புட்டி கிடையாது, புட்டி பால் கிடையாது. அதனால் என் தாய் தான் பாலை கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு தாயை கொண்டு வரட்டுமான்னு சொல்லி, ஆ சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவே கொண்டு வந்துட்டா. அவங்க தான் சொந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதுக்கு பார்வன் குமார்த்தி காசு கொடுக்குறாள். இவ்விதமாக கத்தரங்க அற்புதத்தை செய்தார். ஆமீன். இப்பொழுது மோசே வந்து பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும், எல்லா செலவையும் பார்வோனே ஏற்றுக்கொண்டான். அவனை ரொம்ப படிக்க வச்சான். படிப்பு வரலன்னா என்ன செய்ய முடியும், படிப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. பேரண்ட்ஸ் வந்து செலவு பண்ணணும், செலவு பண்ணாலும் படிப்பு வரலன்னா என்ன செய்ய முடியும். நான் உன்னை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு படிப்பு வரலன்னா என்ன செய்ய முடியும், பணம் இருந்தாலும் படிப்பு வரலன்னா என்ன செய்ய முடியும். இவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். பார்வன் வந்து எல்லா தேவைகளையும் சந்தித்தான். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் 40 வருஷம் வரைக்கும் படிச்சிருக்கான். எவ்வளோ படிப்பு படிச்சிருப்பான், எவ்வளோ ட்ரைனிங் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இராணுவத்தை வழிநடத்தி ஒரு நாட்டையே கைப்பற்ற முடியும். சகல சாஸ்திரங்கள் சகலம். மோசஸ் வாஸ் லேண்ட் இன் ஆல் த விஸ்டம் ஆஃப் எஜிப்சியன் அண்ட் வாஸ் மைட்டி இன் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். ரொம்ப எஜுகேட்டட் மேன். ஹி வாஸ் அ பிரின்ஸ். ஹி வில் பி த நெக்ஸ்ட் பாரோ. அவன் அடுத்த பார்வனாக மாற வேண்டும். இவ்விதமாக எல்லாமே அவனுக்கு இருந்தது. He was completely an Egyptian. இப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையில் 40 வருஷம் வளர்ந்ததுனால அவனை யாருமே எபிரேயன் என்று சொல்ல முடியாது. அந்த எபிரேய ஐடென்டிட்டி அவனை விட்டு போய்விட்டது. இப்பொழுது அவனை பார்க்கும் பொழுது எஜிப்சியன் மாதிரி தான் தெரியும். அவன் ஒரு எகிப்தியன். அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது யாரும் இவன் எபிரேன் சொல்ல முடியாது. அவன் அரண்மனையில் வாழும் பொழுது அவன் எகிப்தியனாகவே மாறிவிட்டான். இப்பொழுது அவன் வந்து அவனுடைய அழைப்பு அவனுக்கு தெரியுது, தாயார் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதனால் அவன் அழைப்பு இருக்கும் பொழுது எப்படி இந்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த ஜனங்களை பார்க்க போகிறான். மண் பிசைகிறார்கள், செங்கல் அறுக்கிறார்கள். அவங்கள பார்த்து ஒரு ஆளோட்டி வந்து ஒருத்தனை அடித்து வேலையாகும் பொழுது இவன் என்ன செய்கிறான், அவனை கொன்று மணலில் புதைச்சிட்டான். அந்த எகிப்தியனுக்கு விரோதமாக வந்தான். இஸ்ரவேலுக்கு ஆதரவாக அதை செய்தான்.
பின்பு என்னச்சா அடுத்த நாள் அவன் விசிட் பண்ண போகும்பொழுது ரெண்டு எபிரேயர்கள் ஒருவரோடு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் பிரதர்ஸ் ஆச்சு, நீங்கள் மெசேஜில் தானே இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒன்று எங்கள் மேலே அதிகாரியா என்ன எங்களை ஆளுறக்கு நீ யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டான். அதனால் இவன் பார்வோன்ட்ட போய் சொல்லிடுவான், காரியம் வந்து வெளிப்பட்டு விட்டது என்று மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுகிறான். அவன் மீதியானுடைய ஆசாரியர், அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கான், மீதியான ஆசாரியர் எத்ரோ, அவனுக்கு ரெண்டு பேர் சொல்லு, எத்ரோ ரகுவேல் என்று ரெண்டு பேர் இருக்கு. சில இடங்களில் எத்ரோன்னு எழுதியிருக்கும், சில நேரத்தில் ரகுவேல்னு எழுதியிருக்கும். அதனால் அங்கே ஏழு குமார்த்திகள் அவனுக்கு இருக்கிறாங்க, அவனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, ஏழு பெண் பிள்ளைகள். அதில் ஒன்றை வந்து விவாகம் பண்ணி கொடுக்குறான். 16 வசனத்தை வாசிக்கலாம், யாத்ராமர் அங்கே 4:16.
மீதியான் தேசத்து ஆசாரனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள்.
யாத்ராமர் 2:16. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அதில் வந்து அவர்களுக்கு அவங்க எல்லாரும் பெண்களும் ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கும் பொழுது தண்ணி காட்டக்காக வரும் பொழுது கிணத்தை மூடிய திறந்து தண்ணி காட்டணும், தண்ணி எடுத்து ஊற்றி காட்டணும். இந்த பெண்கள் வந்து ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ராகேலும் ஆடு தான் மேய்ச்சா, லேயாலும் ஆடு தான் மேய்ச்சா, அதே போல் இவங்களும் ஆடு மேய்ச்சனால தண்ணி காட்ட வரும் பொழுது என்ன நடந்தது, அந்த மேய்ப்பர்கள் வந்து இவங்கள துரத்துறாங்க. அங்கே ஆண்கள் வந்து பெண் பிள்ளை பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள், அவங்கள துரத்தும் பொழுது இவன் போய் அவங்களுக்கு துணை நின்று அவங்கள துரத்திட்டு இவங்க ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறான். அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா கேட்குறாரு, என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்களே, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே. இதே போல் ஒரு எகிப்தியன் வந்தான், அவன் எங்களுக்கு துணையாக நின்று இந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்ட உதவி செய்தான் என்று சொல்லுகிறாரு. அந்த அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு அவர்கள்,
அதாவது
எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கையில்
19 வசனம்,
எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள்.
An Egyptian delivered us out of the hand of the shepherds. அதனால் அந்த மேய்ப்பரிலிருந்து எங்களை பாதுகாத்து, and also drew water enough for us and watered the flock. இதோ எங்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் தண்ணீர் மொண்டு கொடுத்து இவ்விதமாக உதவி செய்தான், அதனால நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த எத்ரோவினுடைய குமாரத்திகள் 7 பேரும் அவ்விதமாக சொல்லும்பொழுது, ஏன் நீங்கள் வந்து அங்கே அவனை விட்டுட்டு வந்தீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எகிப்தியன், அவன் எகிப்தியனா எபிரேயன், ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய தோற்றம், அவனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே எகிப்தியனாக தெரியுது. 40 வருஷம் அரண்மை போ எகிப்தியரோடு கூட இருந்ததுனால அவனுடைய இதெல்லாமே மாறிப்போச்சு. அவன் எகிப்தியனாக காட்சி அளிக்கிறான், அவனை எபிரேயன் என்று அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. ஹி லுக்ட் லைக் அன் எஜிப்சியன், அவன் ஒரு எகிப்தியன் மாதிரி தெரிகிறான். மோசஸ் லுக்ட் லைக் அன் எஜிப்சியன். இப்போ அவங்க எகிப்தியன் ஒருத்தன் வந்து எங்களுக்கு உதவி செய்யான், எகிப்தியனா இல்லை அவன் எபிரேயன். ஆமீன். அவங்க வந்து அதில் ஒரு குமாரத்தியை சிப்போராளை விவாகம் செய்கிறான். சிப்போராளை விவாகம் செய்யும் பொழுது அடுத்தது என்ன வாசிக்கிறோம் என்றால் அவன் மேய்ப்பனாக மாறுகிறான். 3:1 வாசிக்கலாம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
சரி, இப்பொழுது மோசே நீங்கள் கவனிக்கும் பொழுது எத்ரோவின் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறான். அவன் யார், கிரேட் பிரின்ஸ். அவன் நெக்ஸ்ட்டு பாராவை மாறணும். அவன் ஒரு கேப்டன், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ, ரொம்ப அழகானவன். இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்து இப்போ வந்து அவனுக்கு சொந்த ஆடும் கிடையாது, மாமனாருடைய ஆடை மேய்க்கிறான். மாமனாருக்கு வேலைக்காரனாயிட்டான், சர்வெண்ட்டாக மாறிட்டான். சர்வெண்ட்டாக மாறினது மட்டுமல்ல ஷெப்பர்டாக மாறிவிட்டான், மேய்ப்பனாக மாறிவிட்டான். எத்தனை வருஷம், 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான், 40 வருஷம் சர்வெண்ட்டாக மாறிட்டான். ஒரு வேலைக்காரனாக அவன் ஷெப்பர்டு, எபிரேயர்கள் எல்லாருமே ஷெப்பர்டு தான், எல்லோரும் மேய்ப்பர்கள் தான். இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, எஜிப்சியன் வந்து இப்போ அவனுடைய சொந்த அவங்களுடைய குடும்பத்தார் தொழில் எல்லாமே ஆடு மேய்க்கிறது தான். அதனால் இப்போ ஷெப்பர்டாக மாறிட்டான். இப்போ எகிப்தியன் இங்கே தோற்றம் அவனை விட்டு போயிட்டு இப்போ அவனை பார்த்தா ஷெப்பர்டு. ஏன்னா 40 வருஷம் ஆடு மேய்க்கும் பொழுது எல்லாமே அந்த எஜிப்சியனுடைய ஐடென்டிட்டி எல்லாமே போய் இப்போ அவன் ஒரு ஷெப்பர்டாக ஆகிட்டுதான், ஒரு செர்வன்ட்டாக மாறினான், ஷெப்பர்டாக மாறினான். ஆமீன். ஆண்டவர் அவனை அழைப்பதற்கு முன்னதாக இவ்விதமான அனுபவம் ஆண்டவர் அவனை கொடுக்குறார். அவன் மட்டும் இதோ பார்வோனை பிரியப்படுத்தி இருந்தால் அவன் வந்து ராஜாவாக மாறியிருப்பான். ஆனால் அவனுடைய பேர் என்ன செஞ்சுருக்கும்? ஒளிஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி நம்ம மோசையை பற்றி பேசுகிறோம். ஹல்லேலூயா. இதோ 2000-3000 வருஷமாக எல்லோரும் மோசையை பற்றி பேசுகிறாங்க. லட்சக்கணக்கான பேர் மோசையை பற்றி பேசுகிறாங்க. மோசே என்ன, இந்த ஒலிவ மலையில் ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவனுடைய சூஸிங் அது. நம்ம உலகப்புறமாக வாழலான்னு சூஸ் பண்ணால் நம்ம பேர் அழிஞ்சு போகும், நம்ம பாதாளத்தில் போய் முடிவோம். ஆனால் நம்ம வார்த்தையை சூஸ் பண்ணால் ஆண்டவர் நம்மளை வந்து இம்மார்டல் பாடியை கொடுப்பார், இது அழிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம பேர் நிலைச்சிருக்கும். Because he choose the right there. இதோ சரியான ஒன்றை தெரிந்து கொண்டான். பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தினான். ஆமீன். எபிரேயர் 11:25.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து
தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து அவன் அப்படி சூஸ் பண்ணான். அதே போல் தான் நீங்களும் நானும் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சாபன மார்க்கமாக போகலாம், நம்ம சாபன மார்க்கமாக போகல. ஏதோ உலகப்புறமாக ஜீவிக்கலாம், உலகத்தின் மக்களாக போகலாம், பின்வாங்கி போகலாம். ஆனால் அவங்க பேரெல்லாம் அழிஞ்சு போகும், அவங்களுடைய வாழ்க்கை பாதாளத்திலையும் நரகத்திலையும் போய் முடிவடையும். ஆனால் நம்ம வந்து இம்மார்டல் பாடி, குளோரிஃபைட் பாடியை பெற போகிறோம், என்றைக்கும் ஜீவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய சூசிங், வார்த்தைக்காக ஜீவிக்கணும்னு ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தருக்குள் நம்ம படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாக போவாது, இங்கேயும் பலன் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். அதனால் பாருங்கள், அவனுடைய சூசிங் அப்படி இருந்தது. அவன் வந்து என்ன செய்யறென்றால் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதுக்கு முன்னதாக அவனுக்கு இவ்விதமான ஒரு சூசிங் பண்ணான். இந்த உலகத்தை காட்டிலும், இதோ எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம். அவன் வேல்யூ பண்ணி பார்க்குறான். அவன் ராஜாவாக மாறி இருக்கலாம், இதோ உலகத்தினுடைய பாவ எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அனுபவித்திருக்கலாம், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கலாம், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக மாறியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் நத்திங் வந்து இந்த தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிப்பது தான் மேலான காரியம்னு அவன் சூஸ் பண்ணான். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி சூஸ் பண்ணுறோம்? ஆமீன். எஸ்டீமிங் த ரெப்ரோச் ஆஃப் கிரைஸ்ட் கிரேட்டர் ரிச்சஸ் தேன் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் எஃப்ஜி. அதை ஒரு தராசில் இந்த பக்கத்தில் நெரித்து பார்க்குறான். இதை இந்த பக்கத்தில் வைக்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதுதான் வெளியேறப்பெற்றது. ஆமீன். சரியான ஒன்றை சூஸ் பண்ணான். அதனால தான் நான் பார்வோனின் குமார்த்தியின் மனதின் எனப்படுவதை பார்க்கலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்பியதை பார்க்கலும் எகிப்தின் பொக்கிஷங்களை திறந்து கொள்வதை பார்க்கலும் நம்ம ஒரு சிங்காசனத்துக்கு நான் வந்து உயர்த்தப்படுவதை பார்க்கலும் உலகப்பரமான ஒரு ராஜாவாக இருப்பதை பார்க்கலும் நான் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய மேலானது என்பதை அவன் சூஸ் பண்ணான். ரைட் சூசிங். ஹல்லேலூயா. ரைட் டிசிஷன். சரியான தீர்மானம் எடுத்தான். ஆமீன். இப்போ என்ன செய்த, அப்படி எடுத்ததுனால இப்போ அவன் வெடி மாறி காண்டால் அவன் ஒரு ஸ்லேவாக, ஒரு செர்வன்ஸாக, ஒரு ஷெப்பர்டாக மாறிட்டான். அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தவன் ஹி பிகேம் எ ஷெப்பர்ட். இப்பொழுது இன்னொருத்தன் கீழே ஆடு மேய்க்கிறான். அந்த எத்திரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எனது 40 இயர்ஸ் ஆகிவிட்டது. 40 இஸ் த நம்பர் ஆஃப் டெம்டேஷன். சோதனை காலம் 40 வருஷம். அவனுக்கு 40 வருஷம் சோதனை வந்தது. ஆண்டவர் அவனை ட்ரைனிங் பண்ணுகிறார், அவனை ஒரு ஷெப்பர்டாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவன் ஷெப்பர்டாக மாறினா தான் ஆடுகளை எப்படி வழி நடத்தணும்னு தெரிஞ்சாதான் அவன் தேவ ஜனங்களை வழி நடத்த முடியும். அவன் ஒரு பெரிய மந்தையை வழி நடத்த வேண்டும். இப்போ அவனுக்கு ட்ரைனிங் என்னென்னா, நீ முதல்ல இந்த ஆடு மேய்ச்சிப்பார். இதே டெக்னிக்கை தான் நீ அதில் பயன்படுத்தணும். அதனால் நீ ஆடு மேய்க்கிற இதே இடத்துல ஒரு நாளில் என்ன செய்வான், என்ன செய்வான் என்றால் இந்த ஜனங்கள் எல்லாரையும் இந்த மலை பக்கத்திலே நீ கூட்டி சேர்ப்பாய். தேவனுடைய ஜனங்களை ஒரு மந்தையாக, ஆட்டு மந்தையாக நீ கூட்டி சேர்க்க போகிறாய். உன்னை அழைத்தது நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அதனால மோசே வந்து ஏற்கனவே அவனுக்கு வெளிப்பாடு இருக்கிறது, நான் வந்து ஒரு ப்ராப்பர் சைல்டு, எங்கள் அம்மா சொன்னாங்க நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், விடுவிக்க வேண்டும். அதனால் எப்படின்னு அவனுக்கு தெரியலை, அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் இல்லை. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக நீ 40 வருஷம் ஆடுமே என்று சொல்லுகிறார். Moses already had a revelation that he is going to be a deliverer. அவன் ஒரு விடுவிக்கிறவனாக மாறுவான் என்று தெரியும். ஆனால் அவனுக்கு ட்ரைனிங் அவசியமாயிருந்தது. அதனால் அவன் வந்து எகிப்தியன் என்று பார்வைக்கு தோன்றினாலும் அவன் வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஆமீன். அவன் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறுகிறான். ஆமீன். He received the baptism of the Holy Ghost. எங்க பெறுகிறான்? அக்னி சம்பத்தண்டையிலே பெறுகிறான். கர்த்தர் அவனை அக்னி சம்பத்தில் சந்திக்கும் பொழுது அவன் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறுகிறான். அவனுக்கு காலிங் இருக்கிறது, இப்பொழுது அனாயிட்டிங் இருக்கிறது. ஆண்டவர் கமிஷன் கொடுக்கிறார், ஊழிய அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை பிளேஸ் பண்ணுகிறார். அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் 4 புஸ்தத்தை படித்த உடனே பாஸ்டர் ஆகிட முடியாது. 4 புஸ்தம் தமிழில் படித்த உடனே பாஸ்டர் ஆக முடியாது. அதை நம்ம அங்கீகரிக்க முடியாது. இதை மோசம் எப்படி ஆண்டவர் அழைச்சார், அவனுக்கு எப்படி கமிஷன் கொடுக்கப்பட்டது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவன் தன்னை அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். நீ வந்து ஒரு சர்வெண்ட்டாக மாறணும், நீ ஒரு ஷெப்பர்டாக மாறினா தான் நீ வந்து என் ஜனங்களை விடுவிக்க முடியும். அப்படி இப்பொழுது 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவன் வந்து ஐ எம் நாட் எலாக் என்று, நான் வந்து திக்கு வாயுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து ஐ ஆம் ஏ காட் ஆஃப் கிரியேஷன், உன்னை உண்டாக்குனது யார், நான் தான். உன்னுடைய வீக்னஸை பற்றி ஒரி பண்ணாத, நான் உன் வாயோடு இருப்பேன், நீ இந்த பலவீனத்தோடு போ. எல்லாம் இந்த ஜனங்களை என்ன நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த சாக்கு போக்கு சொல்கிறான், ஜனங்கள் என்ன நம்ப மாட்டாங்களே, இது ஐ ஆம் ஏ காட் ஆஃப் மிரக்கிள், நான் அற்புதம் செய்கிறவன், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறார். ஒரு கோல் இருக்குது, நீ அதை போடு என்று சொல்லுகிறார். உடனே அது சர்ப்பமாக பாம்பாக மாறுகிறது. 4வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 1-2 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
4வது வசனம்,
உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது
அவன் 2 அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உன்னுடைய கோலை போடு, பாம்பாக மாறுது. பின்பு வாலை பிடி, மறுபடியும் அது பாம்பாக, அது வந்து அவனுக்கு அந்த பாம்பாக மாறினது கோலாக மாறிவிட்டது. இது ஃபஸ்ட் புல். செகண்ட் புல், 2வது இழுப்பு என்னவென்றால், நீ வந்து உன்னுடைய கையை மார்பில் போடும். அதில் மார்பில் போடும் பொழுது அங்கே தான் ஹார்ட் இருக்குது. அதான் செகண்ட் புல். மனுஷனுடைய ஹார்ட்டில் இருக்கிறத நீ டிசைன் பண்ணுவது. டிசைனிங் ஆஃப் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட். இப்போ இந்த பென்கான் காண்டவர் சொன்னார், முதல்ல ஃபஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் வந்து ப்ரோபசி, இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறிவது. இந்த 3வது இதுப்பு, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, ஹல்லேலூயா. அதே போல் அங்கே 2 அடையாளங்களை கொடுக்குறார், 2 சைன் கொடுக்குறார். இப்போ இந்த பென்கேமுக்கு குகையில் ஆண்டவர் வந்து 2 அடையாளங்களை கொடுத்தார். ஜனங்கள் உன்னை நம்ப மாட்டார்களா, இந்த அடையாளத்தை பார்த்து நம்புவார்கள். இந்த அடையாளத்துக்கு பின்னாலே சத்தம் ஒன்று இருக்குது, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன், ஐ ஆம் ஏ காட் ஆஃப் கிரியேஷன், ஐ ஆம் ஏ காட் ஆஃப் மிரக்கிள். இது அங்கே அது அப்பொழுது அவங்களுக்கு தெரியும். அப்படி நீ வந்து அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருக்க சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கலன்னா, நீ தண்ணீரை எடுத்து நிலத்தில் ஊற்று, அது இரத்தமாக மாறும், அது நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கு. அப்படி உனக்கு வந்து செவி கொடுக்கட்டா, அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொன்னார். அதனால் ஹீ சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு த ஹோலி ஸ்பிரிட். அவன் பரிசுத்தாவிக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது ஆண்டவர் அவனை வந்து பிரிசனராக மாற்றிட்டார். அவனுக்கு வார்த்தையின் நிமித்தம் ஒரு அடிமையாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இல்லை, முதல்ல ஆண்டவர் நான் வந்து சிஷிகத்தர்னு சொல்லுகிறார், 2வது நான் மிரக்கிள் ஒர்க்கிங் காட்னு சொல்லுகிறார். அவன் வந்து ஷெப்பர்டாக இருந்தான், எகிப்தியனாக இருந்து பிறகு ஷெப்பர்டாக மாறினான். இப்பொழுது அவன் அடிமையாக மாறிவிட்டான். நம்ம எல்லாரும் இன்றைக்கி அடிமையாக மாறிட்டோம். எதுக்கு அடிமை? வார்த்தைக்கு அடிமை. எப்படி அடிமை? அன்பினால் அடிமை, கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, அன்பினாலே நாம் இன்றைக்கி வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் காலையிலையும் கேட்டு வரீங்க, மாலையிலையும் வரீங்க. மாலையில் வராதவங்க இன்னும் அடிமை ஆகலை. நீங்கள் அடிமை 20 மைல் 20 கிலோமீட்டரில் இருக்கவங்கலாம் ஈவினிங் சர்வீஸ் வரலாம். வராமல் இருக்கேன்னா அவங்க வார்த்தைக்கு அடிமை ஆகலை. நம்ம இன்றைக்கி அடிமை ஆயிடுச்சோம். என்ன வேலை இருந்தாலும் என்ன டயர்டாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஈவினிங் சர்வீஸுக்கு வரோம். நம்ம அடிமையாக மாறிட்டோம். Prisoner to the word of God. Amen. அதனால் அவன் முற்றிலும் ஒப்பு கொடுத்து விட்டான். He submitted himself to the Holy Spirit. வார்த்தையை நம்ம நேசிக்காமல் இருக்க முடியாது. வார்த்தையை விட்டு நம்ம விலக முடியாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வார்த்தைக்கு நம்ம அடிமை தான். ஆண்டவர் அன்பினாலே அவனை அடிமையாக மாற்றிவிட்டார். அவர் மேலே உள்ள அடிமையினாலே நம்ம முழுசும் சப்மிட் பண்ணிவிட்டோம். ஆமென். இல்லை, மோசே பார்வோனுக்கு முன்பாக போகும் பொழுது இதெல்லாம் வரணும். ஒரு மனுஷன் வந்து ஊழியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னதாக, தேவனுடைய ஜனங்களை அழைப்பதுக்கு முன்னாக இந்த அனுபவத்தை பெற்றால் தான் வர முடியும். அதுதான் உண்மையான ஊழியக்காரன். இதை வச்சு ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார, இல்லை சும்மா ஊர் சுற்றிட்டு அங்கங்கே வீடை சந்திச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு 4 விசுவாசி கூட இருக்க மாட்டாங்க. அவரும் பாஸ்டர் தான். இங்கே நம்மளை பார்த்துட்டு பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, இவருக்கு கால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நல்லா ஃப்ளூவண்ட்டாக நல்லா நடக்க முடியல, எல்லாரும் அவங்க எல்லா பாஸ்டரும் சந்திக்கலாம், அங்கே போய் எல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க வேலை அதுதான். அவங்ககிட்ட இருக்கிற காரியத்தை வந்து ஏன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற சூழ்நிலை பார்த்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்க அவங்க தொழில் அப்படியே ஆகிப்போச்சு. இதெல்லாம் ஊழியம்மா, இதெல்லாம் நல்ல காரியம்மா. எத்தனை வருஷம் ஆனாலும், 30 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. இதெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? இல்லை, மோசஸ் பிகேம் எ பிரிசனர். அவன் பிரின்ஸில் இருந்து பிரிசனராக மாறிட்டான், சர்வெண்ட்டாக மாறிவிட்டான். ஆண்டவர் அவனை இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிற. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு முன்னதாக இவ்விதமான அனுபவத்தையும் பெற்றிருக்கிறான். ஆமீன். இப்பொழுது பார்வோன்கிட்ட போயிட்டு என் ஜனங்களை போக விடு என்று சொல்லுகிறான். ஆமீன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் புல் இருக்குது, செகண்ட் புல் இருக்குது. அவனுக்கு தேட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு என்கிட்ட இருக்கிறது. கர்த்தர் அவனுடைய வாயோடு இருக்கிறார். அவர் யார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்விதமாக வெளிப்படுத்தின பிறகு தான் காட் கமிஷனிங் மோசஸ். இப்பொழுது தைரியமாக பார்வோன்ட்ட நிற்கிறான். அங்கே போர்ச்சேவில் எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சுருந்தாலும், பட்டயத்தை வச்சுருந்தாலும், எதுக்குமே அவன் பயப்படலை. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை போக விடு. கர்த்தர் யார், எனக்கு என்ன தெரியும், நான் போக விட மாட்டேன். போக விடலை என்றால் இவ்விதமான மிரக்கிள்ஸ் அங்கே நடக்கும், ஃப்ளேக்ஸ் வரும். இதோ 10 ஃப்ளேக்ஸ் அங்கே வந்தது. பார்வோனுக்கு வேற வழி இல்லை. இதோ ஜனங்களை அவன் போக விட்டான். அப்பொழுது என்ன செய்ய இருந்தால், ஜனங்கள் எல்லாருமே மோசைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மோசையை அற்பமாக நினைச்சவங்க இப்பொழுது என்ன செய்யாங்க, மோசையை பார்த்து அவன் ஜனங்களிலே அவன் பெரியவனாக இருந்தான். எல்லோருக்கும் பெரியவனாக இருந்தான். எல்லா ஜனங்களுடைய பார்வையிலையும் இந்த வசனம் குறித்து வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. அவனை வந்து இப்பொழுது மோசையை பார்க்கும் பொழுது எல்லாம் பயப்படுறாங்க. மோசை வந்து ரொம்ப கிரேட்டாக தெரியுதான். பார்வோனை விட அவன் கிரேட்டாக தெரியுதான். ஆண்டவர் அப்படி மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அவனத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவன்கிட்ட அந்த 2 சைன் இருந்தது. அதனால் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், 3வது காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். அங்கே யாத்ராமு 6:2-3 வாசிக்கலாம்.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை.
சரி, நான் வந்து உனக்கு யெகோவா என்று வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இவனுக்கு நியூ ரெவலேஷன் கொடுக்கிறார். என்ன ரெவலேஷன்னா, நான் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானேன், ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்மைட்டி காட் என்று தரிசனம் கொடுத்தேன். அதாவது ஏல்சடா என்று நான் வெளிப்படுத்தினேன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வெளிப்படுத்தினேன். அதை நம்ம ஆதியாம 17:1 அவர் வந்து நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளி, ஆனாலும் அவங்களுக்கு ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பட் பை நேம் ஜெகோவா வாஸ் ஐ நாட் நோன் டு தம். அதனால் ஆபிரகாமுக்கு கொடுக்காத வெளிப்பாடை உனக்கு தரேன். ஆபிரகாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆபிரகாம் வந்து தேவனுக்கு பயந்த மனுஷன், முற்பிதாவாக இருக்கிறான், எல்லாருக்கும் ஃபாதராக இருக்கிறான். அவனுக்கு கொடுக்காத வெளிப்பாடு உனக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் தான் வெளிப்படுத்தினேன், அன் ஏல் சடா என்று வெளிப்படுத்தினேன். ஆபிரகாமுக்கு 100 ஆயிட்டு, அவனுடைய மனைவிக்கு 90 ஆயிட்டு, அவனுடைய பலம் எல்லாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவனை விட்டு போயிட்டு, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து என்னிடத்துல பாலை பருக வேண்டும், நான் மார்பகங்களை கூடைய தேவனாயிருக்கிறேன், உனக்கு ஸ்ட்ரென்த்து வரும். அதனால் ஆண்டவர் வந்து அவன் அந்த ஏல் சடா என்று வெளிப்படுத்தின பிறகு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து வந்தது, அவன் வந்து இளமையாக மாறினான். ஏதோ சாராள் இளமையாக மாறினாள். காட் இஸ் பிரிங்கிங் எ நியூ ரெவலேஷன் டு மோசஸ். அவனுக்கு ஏல் சடா என்று வெளிப்படுத்தினார், ஆனால் யெகோவா என்று வெளிப்படுத்தவில்லை. ஆனால் உனக்கு வந்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாத காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன், ஐ எம் ஜெகோவா என்று சொல்கிறார். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ மோர் தேன் த அல்மைட்டி காட். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற அந்த வெளிப்பாடை விட இது ஒரு மேலான வெளிப்பாடு. ஐ எம் ஜெகோவா என்று சொல்கிறார். ஆமீன். அவங்கள நான் எங்கே மாற்றினேன்? அவங்க என்னிடத்துல பாலை பருகி அவங்க எங்கே மாறினாங்க? ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. There is a difference between written word and the manifested word. Hallelujah. Written word கும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Hallelujah. அது எப்படி சொல்லணும்னா, அது written word, அது பைபிளில் written word-ஆக இருக்குது. நீங்கள் வந்து living word-ஆக இருக்கிறீங்க. அதான் manifested word-னா living word-ஆக இருக்கிறீங்க, ஜீவிக்கிற வார்த்தை. அது எழுதப்பட்ட வார்த்தை. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ரிட்டர்ன் வேர்டு இருக்குது, எல்லார் கையிலையும் தீர்க்கதரிசி செய்தி இருக்கிறது, அதெல்லாம் ரிட்டர்ன் வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு. ஆனால் நான் வந்து மேனிஃபெஸ்டட் வேர்டு. ஹல்லேலூயா. ஐ ஆம் த லிவிங் வேர்டு. வார்த்தை எனக்குள்ளே ஜீவிக்கிறேன். அதான் நம்ம சொல்கிற சாட்சியம் தான். ஐ ஆம் எ லிவிங் வேர்டு. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வார்த்தையாகவே நான் ஜீவிக்கிறேன். அதனால் நம்ம இன்றைக்கி லிவிங் வேர்டாக இருக்கிறோம். அப்போ தான் நம்ம நியூ கிரியேஷனாக இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் சேஞ்ச் வந்திருக்குன்னு அர்த்தம். காட் இஸ் டெல்லிங் மோசஸ், ஐ ஆம் கோயிங் டு சம்திங், கோயிங் டு டூ சம்திங் வித் யூ தட் ஆபிரகாம் டசன்ட் நோ. ஆபிரகாமுக்கு தெரியாத காரியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஐ ஆம் ஜெகோவா. இன்றைக்கி ஜெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புடைய அது ஃபால்ஸ் டாக்டிங். அவங்கள்ட காதை கொடுத்து கேட்கவே கூடாது. நீங்கள் காய்கறி நறுக்கிட்டு இருந்தாலும் சமையல் பண்ணாலும் உங்கள் வீடு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க. அவங்கள கேட்டால் நீ என்ன ஊழியம்னா பயோனியர் ஊழியம் அப்படிம்பாங்க. அவங்க ஊழியத்து பேர் பயோனியர் ஊழியமா. அவங்களுக்கு சில டீச்சிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு வீடாக சந்தித்து சொல்லணும். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். அவங்க எதுக்காவது ஆன்சர் சொன்னால் நீங்கள் காதை கொடுத்தே கேட்கக்கூடாது. நீங்கள் யெகோவா விட்னஸ்ஸு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்துடணும். யகோவா தான் தேவன் சொல்லிட்டு வந்துடணும். ஏசு தேவன் கிடையாது, யகோவா தான் தேவன். அதனால் சொல்லிட்டு வந்துருங்க. ஒரு அம்மாவை நான் ரொம்ப துரத்தி அடித்தேன். நம்ம தெருவில் இருக்க கத்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போக சொல்ல, நீங்கள் அங்கே எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது. அவங்க நம்ம சொல்கிற ஆன்சரை கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம வாயிலிருந்து என்ன சத்தியம் வருது? சரி, நாங்கள் நம்ம அவங்க சொல்கிறாங்களா, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அவனுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, கேட்கவே கூடாது. நீங்கள் உங்களதை தான் சொல்லணும். நான் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து தொல்லை கொடுக்காதேங்க. நீங்கள் இங்கே எங்கேயும் நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடாது. அதனால அவங்கள துரத்தி அடித்தோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி வீடு வீடாக பூந்துக்கிட்டு நாங்கள் பயோனியர் ஊழியம் செய்வாங்க. அது ஒரு ஃபால்ஸ் டாக்டிங். ஆனால் ஜெகோவா என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஜீவிக்கிறார், தம்முடைய குடும்பத்தோடு ஜீவிக்கிறார் என்று அர்த்தம். ஆமீன். ஜெகோவா என்னன்னா என்ன அர்த்தம் என்றால், காட் எக்ஸிஸ்டிங் வித் திஸ் ஃபேமிலி. தேவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட ஜீவிக்கிறார். ஆமீன். ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு ஜீவித்தார். அவங்க அமைச்சர் காடாக இருந்தாங்க, குட்டி தேவனாக இருந்தார்கள். கர்த்தர் வந்து சர்வத்துக்கும் தேவனாக இருக்கும் பொழுது இந்த பூமிக்கு குட்டி தேவனாக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அவங்களோடு கூட காலையிலையும் மாலையிலையும் வந்து பேசினார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார். அவர் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தார். இப்பொழுது நான் அதே ஸ்தானத்துக்கு வர்றேன், யகோவா நான் வந்து என்னுடைய ஜனங்களோடு கூட ஜீவிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியோடு ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அதான் ஆபிரகாமின் சந்ததியார், இஸ்ரவேல் ஜனங்கள். உங்கள் மத்தியில் வந்து உங்களோடு கூட நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆடன் ஏவாளோடு எப்படி நான் ஜீவித்தேனோ அதே போல் உங்கள் மத்தியில் வந்து நான் ஜீவிக்கிறேன். ஐ எம் ஜெகோவா என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறத விட இந்த பூலோகத்தில் வந்து மனுஷங்க மத்தியில் வாழ்கிறதுக்கு தான் அதிக ஆசை. அவருடைய பிள்ளைகளோடு வாச ஆசை. நம்முடைய ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் ஒரு மனப்பாட்டாக இருந்தால் நம்ம பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம், எல்லோரும் அவருடைய ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா வரணும். அவர் அந்த ஃபேமிலி மத்தியில் அவர் இருக்கணும், அவர் ஃபாதராக இருக்கணும், அவர் வந்து காடாக இருக்கணும், இவங்க வந்து அமைச்சர் காடாக இருக்க வேண்டும். இவ்விதமாக ஆண்டவர் அப்படி ஆசைப்பட்டார். அதுக்கு தான் அவங்கள வந்து எகிப்தில் இருந்தால் அப்படி ஃபெலோஷிப் பண்ண முடியாது. அவங்கள வனாந்திரத்துக்கு உணர்ந்து அவளுக்கு யெகோவா என்னும் நாமத்தின் நிமித்தம் அவர் வெளிப்படுத்த வேண்டும். காட் எக்ஸிஸ்ட் வித் தி ஃபேமிலி, தம்முடைய குடும்பத்தோடு அவர் ஜீவிக்கிறார். அதை நம்ம 25:8 வாசிக்கலாம்.
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு.
அவள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாது, என்னை சுற்றி எல்லாரும் இருக்கணும். அதனால் கிழக்க 3 கோத்திரம், வடக்க 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம், இதோ மேற்க 3 கோத்திரம், இப்படி வந்து நடு மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். என்னை சுற்றி என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே இருக்கணும். இதுதான் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்குள்ள ஆசை. அதுதான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசை. உண்மையான கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அப்படி தான் ஆசைப்படுவாங்க. இப்போ நான் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றா, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே, என்னுடைய குடும்பம் எல்லாமே என்னை சுற்றி இருக்கணும், நான் அங்கே நடுவில் இருக்கணும். அப்படி நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். பரலோகத்தில் அவங்க பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை விட நான் வந்து இங்கே வந்து இங்கே மத்தியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அதனால் நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. இப்போ மோசேக்கு ஆண்டவர் ஜெகோவா என்னும் நாமத்தினித்தம் வெளிப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தலை, இதோ ஈசாக்குக்கு வெளிப்படுத்தலை, யாக்கோபுக்கு அப்படி வெளிப்படுத்தலை, அவங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார். ஆனால் உனக்கு நியூ ரெவலேஷன் கொடுக்குறேன், நான் வந்து ஜெகோவா, நான் என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே வாழுவதற்கு ஆசைப்படுகிறேன், அவங்க மத்தியிலே இருக்கணும், அவங்க என்னை சுற்றி இருக்கணும், உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவ்விதமாக ஒரு ஃபேமிலி மேனாக மாற வேண்டும் என்று அதே போல் அவர் செய்து காமிச்சார். அவங்கள வெளியே கொண்டு அவங்கள செய்து காமிச்சார். ஜெகோவா த ஒன் ஹூ டிட் வாண்ட் ஒன்ஸ் எக்ஸிஸ்டட் ஹிம்செல்ஃப் வித் திஸ் ஃபேமிலி லிட்டில் ஒன்ஸ், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மனவாட்டி மத்தியிலே இருக்கிறார். சோபனத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சோபனை இருக்குது. அவங்களோடு கூட வாசம் பண்ண இயேசு விரும்பலை. இயேசு அவருடைய மனவாட்டியின் மத்தியிலே, அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே. நம்ம சிறுமந்தையாக இருக்கலாம், ஆண்டவர் அவருடைய பிரைடு மத்தியில் இருக்கிறார். உலகம் எங்கில இருக்கிற பிரைடு எல்லாம் ஒரே இதில் இருக்கும். யூகேலேருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பால், அவர் பேர் பால், அவங்க ஒய்ஃப் பேர் அனிச்சா, ரெண்டு பிள்ளைகள் வார்த்தையை கேட்குறாங்க. அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃபும் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. யூகேலே செட்டில் ஆயிட்டாங்க, ஆனால் வார்த்தையை கேட்குறாங்க. பாருங்க, அவங்க நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் வார்த்தையில் வரல. அதெல்லாம் இந்த மாம்சபுரமான சந்தித்து இவங்க தான் உண்மையாக நம்ம ஃபேமிலி. அவங்க தான் மஸ்கட்டில் சவரி தேவக்கிருபை இருக்கிறாங்க, வார்த்தை கேட்குறாங்க. இன்னைக்கு சிலோன்லேருந்து ஒருத்தர் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபேமிலி உலகம் முழுசும் இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு யகோவாக இருக்கிறார். பழையற்பேட்டன் யகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு. அவர் தம்முடைய மனவாட்டி மத்தியில் இருக்க இப்போ நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. இந்த வார்த்தையின் நிமித்தமாக ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் இது இதை மாதிரி ஒரு காலத்துலையும் கிடையாது. இப்பொழுது இந்த காலத்தில் தான் நெற்றி இன்டர்நெட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாரையும் இணைக்கிறது. அந்த வார்த்தையை நேசிக்கிற மக்கள், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நேசிக்கிற மக்கள் மத்தியில் இன்னைக்கு தேவன் வாசமாயிருக்கிறார். அதனால் இப்போ அவர் வந்து ஆண்டவர் மோசைக்கு நான் ஐ ஆம் ஜெகோவான்னு வெளிப்படுத்துறேன், ஐ ஆம் ஏ ஃபேமிலி மேன், நான் என் ஃபேமிலி மத்தியில் வாசம் பண்ணேன், என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த வெளிப்பாட்டை கொடுத்து மோசஸுக்கு வந்து யகோவா என்ன நாமத்தை நீ என் ஜனங்களை என்னுடைய ஃபேமிலியை வெளியே கொண்டு வா, எகிப்தில் நான் அவங்களோட ஐக்கியப்பட முடியாது, நீ வனாந்தரத்துக்கு கொண்டு வா. மனாந்தரத்தில் நீ தனியாக அவங்களை அழைச்சி கொண்டு வரும் பொழுது நான் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லி அங்கே மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். சுற்றி 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதிலே பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஃபேமிலியிலேயே வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். நம்முடைய சபை நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உலகம் எங்கிலிருக்கிற மனவாட்டி மத்தியிலே இயேசு இப்பொழுது வாசம் வர மோசைக்கு அவிதமான ஒரு ரெவலேஷனை கொடுத்து அயன் ஜஹோவா என்ற வெளிப்பாட்டை கொடுத்து நீ போ, என் ஜனங்களை அழைச்சி கொண்டு வா, என்னுடைய ஃபேமிலியை அழைச்சி கொண்டு வா, நான் அவங்க மத்தியில் இருக்கணும் இப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் எகிப்தியன் அல்ல, எகிப்தியன் ஐடென்டிட்டி போய்விட்டது. அவன் ஒரு ஷெப்பர்டு, ஆடுகளை மேய்க்கிற ஷெப்பர்டு கிடையாது, ஜனங்களை மேய்ச்சி மேய்க்கிற ஷெப்பர்டாக மாற்றி அந்த ஷெப்பர்டு எல்லா ஃப்ளாக்கையும் அந்த மந்தையெல்லாம் கூட்டி சேர்த்து அந்த மந்தையின் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்க. உன்னுடைய கமிஷன் அதுதான், நீ ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையில் கொண்டு வரணும், நான் அவங்க மத்தியில் வாசமாயிருவேன், நீ உனக்கு ஆள் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி தான் நிறைய பாஸ்டர் அவங்களுக்கு ஆள் சேர்க்குறாங்க, அது ஊழியம் அல்ல. நான் வந்து அவங்க மத்தியில் வாசம், என்னுடைய பிள்ளைகள் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க, வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஆவியினாலே அங்கே நியூ பேர்த் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் வாசமாயிருக்கணும். இன்றைக்கி அவங்க மத்தியில் ஆண்டவர் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மோசஸ் கமிஷன் நிறைவேறி இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம லஞ்சபிக்கலாம். நம்ம லஞ்சமணும். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் தம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வார்த்தையை சுற்றியில் ஐக்கியப்படுறீங்க. இங்கே வார்த்தையானது போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். ஒரு நாளிலே நம்மை அவர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆகாயத்திலே கூட்டி சேர்ப்பார்.
சியோனில் அவன் நம்மையே சிறு மந்தைய சேர்த்திடுவார். சியோனில் அவன் நம்மையே சிறு மந்த சேர்ந்திடுவா, நித்திய ராஜ்யத்தை சந்திடுவா, சத்திய பாதையில் நடந்ததி நித்திய ராஜ்யத்தை தந்திடுவா, சத்திய பாதையில் நடந்ததி இயேசுவின் நாமத்தினால். சபையங்களில் பேசுவதே.
எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, நாங்கள் மாலையில் இந்த குளிர்ச்சியான நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக, வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு போகும் பொழுது எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எங்களை நீர் உலகத்திலே கொண்டு வந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேறட்டும். மோசே எப்படி அவனுக்கு அழைப்பு கொடுத்தீரோ அதே போல் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர்.
கர்த்தாவே, மோசே சரியான ஒன்றை தெரிந்து கொண்டான். அவன் சரியான தீர்மானம் பண்ணினான். எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று நினைத்தான். பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை அவன் தெரிந்து கொண்டான். அவன் எகிப்தியன் என்று அழைக்கப்பட விரும்பவில்லை. பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை விரும்பவில்லை. அவன் தேவனுடைய ஜனங்களோடு ஐடென்டிஃபை பண்ணினான். அவனுடைய காலிங், அவனுடைய அனாயிச்சிங், அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, இதோ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் பின்பு அவனை பயன்படுத்தினீர். மேஜர் ப்ராஃபட்டாக பயன்படுத்தினீர். கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்டாக நீர் அவனை பயன்படுத்தினீர். அவனை கொண்டுள்ள நோக்க நிறைவேறினது. அந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை அந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினான். எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி! ஆண்டவரே, நீர் சிஷ்யகத்தர் என்பதை வெளிப்படுத்தினீர். அவனுடைய ஊழியத்திலே சிஷ்யிப்பு வந்தது. அவனுடைய ஊழியத்திலே மிரக்கில் நடந்தது. அந்த மோசஸ் தன்னை ஒன்றுமில்லை என்று நினைத்தான். ஆனால் அவனை நீர் அப்படி நினைக்கவில்லை. எங்களுடைய லைஃபை, எங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர். எங்களை கொண்டுள்ள சித்தத்தை அறிந்திருக்கிறீர். அது தீமைக்கேனாதது அல்ல, அது அற்பமான காரியம் அல்ல, மேலான காரியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களை கொண்டுள்ள உடைய பர்பஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கிறது. அதனால் நீர் பார்ப்பது போல நாங்கள் பார்க்கத்தக்கதாக. கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளே என்ன கிஃப்ட் பிளேஸ் பண்ணினீரோ அதை நீர் தாமே பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிக்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசில் என்ன வாஞ்சிகள் இருக்கிறதோ ஆண்டவரே, நீர் மிரக்கில் பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. உங்களுடைய பார்வையில் அது லேசான காரியம், அது பாசிபிள். எவ்வளோ காலதாமதமானாலும் அது பாசிபிள். ஆபிரகாமுக்கு எவ்வளோ காலதாமதமானாலும் அது நடந்தது. மோசே ஆண்டவரே 40 வருஷமாக ஆடு மேய்த்தாலும், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை நீர் ஆண்டவரே கைவிடவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பர்பஸ் நிறைவேறினது. கர்த்தாவே, நீர் அவனோடு கூட இருந்தீர். அவனை விட்டு விலகவில்லை. அவனுக்கு அனாயிச்சிங் கொடுத்தீர். ஆண்டவரே அவனை பயன்படுத்தினீர். அவனை எல்லாரையும் பார்க்கலும் மேலானவனாக மாற்றினீர். விசேஷித்த ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினீர். ரியல் ஆண்டவரே, ரியல் மினிஸ்டர், உண்மையான ஊழியக்காரனாக மாற்றினீர். அதே போல் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவீராக. நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கட்டும். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர். God existing with his family. எங்களுக்கு ஜெகோவாயின்னு நாமத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, மற்ற எல்லாரை காட்டிலும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபன்களை காட்டிலும் அந்த மோசஸ் கொடுத்த வெளிப்பாடு கிரேட்டராக இருந்தது. அதே போல் 7 சபைக்காலங்களில் கொடுத்த வெளிப்பாடை காட்டும் இந்த கடைசி காலத்திலே முத்திரைகளை திறந்து எங்களுக்கு அபண்டன்ட் ரெவலேஷனை கொடுத்துருக்கிறீர். நாங்கள் 7 தண்டர் வாய்ஸை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக அவிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். நாங்கள் ஒருவரையும் அதை மிஸ் பண்ணாதபடி நாங்கள் தொடர்ந்து ஓடத்தக்கதாக பலத்தை தாரும். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. நீ நல்லவ, நீ சிஷிகத்த, நீர் மிரக்கிள் ஒர்க்கிங் காட். கர்த்தாவே, நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறீர். எங்கள் உள்ளேயும், எங்களுடைய ஆண்டவரே உள்ளேயும் வாசமாகிறீர். உலகத்தில் இருக்கனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கவர் பெரியவர். பார்வன் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய பட்டயங்களும் ஈட்டிகளும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு நீர் வார்த்தையை கொடுத்துருக்கு, கமிஷன் கொடுத்துருக்கு, அழைப்பை கொடுத்துருக்கு. சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தாவே, நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. சாத்தானுடைய எல்லா போராட்டங்களையும் அப்புறப்படுது. அவன் யாதியை கொண்டரலாம், அவன் வேதனையை கொண்டரலாம், அவன் வந்து எங்களுடைய சரீரத்தை அவன் கெடுக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹீலிங் கொடுப்பீராக. மிரக்கிள் ஆண்டவரே செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் மாறாத தேவனாக இருக்கிறீர். கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லாரையும் நீ ஆசீர்வதி. கர்த்தாவே, வெக்கப்பட விடாதேயும். ஆண்டவரே, மோசேயை நீர் வெக்கப்பட விடவில்லை. அவனை எல்லாருடைய கண்களுக்கும் மேலானவனாக மாற்றினீர். அதே போல் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசேஷித்த நன்மைகளை தருவீராக. ஆண்டவரே, ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் உங்களுடைய பிள்ளைகள் மேலே நீர் வலிக்க செய்வீராக, நிறைவேற்றுவீராக. இந்த ராத்திரி வேளையில் எங்களை முழுசுமாக ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நடக்க போகிற பிரதர்ஸ் மீட்டிங், வியாழக்கிழமை நடக்கிற பிரதர்ஸ் மீட்டிங் ஆசீர்வதியும். பைபிள் ஸ்டடி, பிரதர்ஸ் மீட்டிங், எல்லா ப்ரோக்ராமிலையும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.